திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகுருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
முருகவேல் தன்னை பயந்தாய் போற்றி, தக்கனா போற்றி, தர்மா போற்றி, தத்துவனே போற்றி, என் தாராய் போற்றி. தொக்கனா என்று இருவர் தோள் கை கூப்ப, துளங்காவேரி சுடராய் நின்றாய் போற்றி. எக்கண்ணும் கண்ணினேன் எந்தாய் போற்றி, எரிகடில வீரட்டத்து ஈசா போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்தார் உள்ளந்தினற்றாள் போற்றி. நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. நம பார்வதி பதையே அரர் மகாதேவ, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடன் உரை. சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, நம்முடைய ஆன்மா சிவஞானம் பெற்று பேரின்பம் துய்ப்பதற்காக ஞானசாசன நூல்களிலே எட்டு நூல்களை தந்தருடைய குற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, உயிர்களை சிவத்தோடு சென்று பிணிக்கும் பணியாக ஆன்மாக்களுக்கு நல்ல ஞானம் ஊட்டுகின்ற செய்தியினை கொடுக்க வேண்டும் என்பதிலே முனைப்பிலே இருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அவ் அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டவர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் கொண்டிருக்கின்ற சைவ அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற போற்றி பகருடை என்கின்ற ஞானசாஸ்திர நூலினை நாம் இன்று சிந்திக்கின்ற ஒரு பேற்றினை பெற்றிருக்கின்றோம். நம்முடைய சைவ சமயமானது நம் வாழ்வியலோடு இணைந்தது. நம்முடைய சைவ சமயத்திலே சிவ பரம்பொருளை இறைவன் என்று சொல்லுகிறோம். உயிர்களை காக்கின்ற காரணத்தினாலே அவனை தலைவன் என்று கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்வியல் எப்படி இருந்தது என சொன்னால், இறைவனது பிரதிநிதியாக மன்னர்கள் ஆளுகிறார்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். எனவே இறைவனது பிரதிநிதியாக மன்னர்களை வைத்திருக்கின்றோம். ஆகையினாலே தான் மன்னன் என்பதற்கு இறைவன் என்று சொல்லினாலே நம்முடைய சைவ நூல்களை சுட்டும். நம்முடைய மன்னன் இருக்கின்ற அரண்மனையை கோயில் என்றே திருமுறைகளும் புராணங்களும் சுட்டும். ஆகையினாலே நம் முன்னே ஒரு அரசன் நம்மை ஆள்வதைப் போல இறைவன் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றான். அந்த அரசன் எப்படி ஆளுகின்றான்? தான் சட்டங்களை இயற்றி மக்களை பின்பற்றும்படியாக செய்து, பின்பற்றுபவர்களுக்கு பரிசும் பாராட்டும் ஊக்கமும் செய்து அவன் போற்றுகிறான். அல்லாதவர்களை சிறைச்சாலை முதலானவைகளை வைத்து தண்டிக்கிறான். இதேபோல பரம்பொருளானவர் உயிர்கள் பின்பற்றுவதற்கு வேத ஆகமங்களை உபதேசம் செய்கிறார், பின்பற்றுபவர்களுக்கு சிவபோகத்தை ஊட்டுகிறான், அல்லாதார்க்கு நரகத்திலே அமிழ்த்துகிறான். மன்னர்களானவர்கள் பாண்டிய மன்னன் மீன்கொடியினையும், சேரன் வில்கொடியினையும், சோழன் புலிக்கொடியையும் வைத்து ஆளுகின்றான். இதே போன்று நம்முடைய பரம்பொருளானவர் அங்கே இடபக்கொடியை தாங்கி நம்மை ஆளுகின்றார். அந்த இடபக்கொடி தாங்குகிறார் என சொன்னால், நமக்கெல்லாம் ராஜாதி ராஜன் என்று சொல்லக்கூடியவன் நம்மை ஆள்பவன் சிவபரம்பொருள். உயிர்களாகிய நாமெல்லாம் அவனுடைய குடிமக்கள், அடிமைகள். நாட்டிலே இருக்கின்ற குடிமக்கள் எப்படி மன்னனை வணங்குவது ஒரு கடப்பாடோ, அதே போல மண்ணுயிர்கள் அனைத்தும் சிவத்தை வணங்குதல் வேண்டும். இறைவனுடைய அந்த மன்னனுடைய ஆட்சி எல்லைக்கு உட்பட்டிருக்கிற எவனும் மன்னனுக்கு கட்டுப்பட்டவர்கள். மன்னன் இயற்றுகின்ற செயல்படுத்துகின்ற எல்லா சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவன். இதே போல பரம்பொருளாகி சிவபெருமான் செய்கின்ற இந்த ஐந்தொழிலுக்கு எல்லா உயிர்களும் கட்டுப்பட்டது. அதான் நம்முடைய சைவத்தில் அழுத்தமாக சொல்லப்படுகிறது. உலகிலே இருக்கின்ற எல்லா உயிர்களும் சிவனது ஐந்தொழிலுடைய அந்த ஆட்சிக்கு உட்பட்டது. இந்த ஐந்தொழிலே அகப்படாதவர்கள், இல்லாதவர்கள் யார் என்பதை சர்வஞானோத்தர ஆகமம் என்று ஒரு ஆகமம் இருக்கிறது. அது தமிழிலே விருத்தப்பாக்களாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு நல்ல உரையாக தூத்துக்குடி போ முத்தைய பிள்ளை அவர்கள் உரை, அருமையான உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த உரை நூலுக்கு பேர் முத்தி ரத்னம்னு பேர். அதுல வருகிறது ஒரு செய்தி, சிவஞானத்தை பெற்றவர்கள் மட்டும் ஐந்தொழிலில் அகப்பட மாட்டார்கள். அவர்கள் சிவஞான அமிர்தத்தை உண்டு கொண்டு ஐந்தொழிலில் அகப்படாது நித்தியராக இருப்பார்கள். இப்படி ஐந்தொழில் அகப்படாது நித்தியர்களாக சிவஞானிகள் இருப்பார்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஐந்தொழில் நடத்துகின்ற வடிவத்தை காட்டுகின்ற ஆடல் வல்லானுடைய திருவடியின் கீழே அங்கே காரைக்கால் அம்மையார் இருக்கிறார். அவர்களெல்லாம் ஐந்தொழிலில் அகப்படாதவர்கள். மணிவாசக பெருந்தகையும் அங்கே வீற்றிருக்கிறார். எனவே இந்த ஐந்தொழில் என சொல்லக்கூடியது உயிர்களுக்கு முக்தி பேர் வரைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஐந்தொழில் என்பது என்ன, அது எதற்காக அது நிகழ்கிறது என்பதைத்தான் நம்முடைய போற்றி பகலுடைய ஆறாவது கண்ணியிலே இருந்து பதிமூன்றாவது கண்ணி வரைக்கும் விளக்கமாக பேசுகிறான். இதற்கு முன்பாக படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பது என்ன என்பதை நாம் லேசாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த ஐந்தொழில் என்ன என்பதற்கு ஒரு விளக்கமாக குமரகுருபுரர் சுவாமிகள் சிதம்பரம் மும்மணி கோவிலே எழுதுகிறார். படைத்தலை சொல்லுகின்ற பொழுது, பூமகள் கற்பகப்புத்தேள் வைப்பும் நாம நீர்வரைப்பின் நானில்வனாகும் ஏனை புவனமும் என் எங்கு உயிரும் தானே வகுத்தது தன் தமருகமே. காத்தலை சொல்லுகின்ற பொழுது, தனித்தனி வகுத்த சராசர பகுதி அனைத்தும் காப்பதும் அமைத்த பொற்கரமே. உடுக்கை படைக்கிறது, அந்த அபயகரம் காக்கிறது, அந்த அக்னி ஏந்திய கை அந்த அக்னி அழித்தலை காட்டுகிறது. தோற்றுமு நின்ற தொல்லுலக அடங்கது மாற்றுவது ஆறழல் வைத்த வைத்ததோர்கரமே. மறைத்தல் ஊன்றிய திருவடி ஈண்டிய வினைப்பயன் எவற்றையும் மறைத்து நின்று ஊட்டுவதாகும் நின்று ஊன்றிய பதமே. அருளல் தூக்கிய திருவடி குஞ்சிதமாக அடுத்த இன்னுயிர்கட்கு அளவுயில் பேரின்பம் கொடுப்பது முதல்வனின் குஞ்சித பாதமே என்று சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் என்பது உயிர்களுக்கு மலபரிபாகம் எய்துவதற்கு வேண்டிய தனு கரண பூடபோகத்தை தோற்றுவித்தல் மாயையில் இருந்து. காத்தல் என சொல்லக்கூடியது மாயையில் இருந்து தோற்றியதை அதை நிறுத்துதல். அழித்தல் என சொல்லக்கூடியது பலகாலும் பிறப்பு இறப்பிலே உட்பட்டிருக்கின்ற ஆன்மா அது இழைப்பார களைப்பு தீர சற்றே ஓய்வு கொடுப்பதைப் போல அப்படியே தோற்றியதெல்லாம் ஒடுக்கி நின்றல், அது இழைப்பாற்றல் அழித்தல். மறைத்தல் என சொல்லக்கூடியது என்ன கண்மத்திற்கு என்ன பலன் என்பதை அறியாதபடி அந்த கண்மங்களை புஷிக்கும்படியாக செய்து இருவினை ஒப்பு மலபரிவாகம் வரும்படியாக செய்தல். அருளல் என சொல்லக்கூடியது மலபந்தத்திலிருந்து விடுவித்தல் என்று சுருக்கமாக சொல்லப்படும். சரி, இறைவன் இதிலே சொல்லுகின்ற பொழுது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என சொல்லுகின்றோம். உயிர்களுக்கு ஏற்கனவே மலநீக்கத்திற்காக இது செய்யப்படுகிறது என்பதை நன்றாக அறிவோம். அப்ப மலநீக்கத்திற்கு செய்யப்படுகின்ற பொழுது இது மீளவும் மாயையிலே அழுத்தப்படுகிறது. இது மாயை என்பதும் மலம்தானே என்று நமக்கு நினைக்க தோன்றும். இதற்கு விளக்கமாவது, ஒரு புடவையிலே அழுக்கு என்று ஒன்று இருக்கின்ற பொழுது வண்ணானவன் அந்த அழுக்கினை போக்க இந்த புடவையில் இருக்கின்ற அழுக்கினை காட்டிலும் அழுக்குபோ தெரிகின்ற ஒவ்வொரு மண்ணை சேர்த்து அந்த துணியை ஊற வைத்து ஒரிக்கிறான். இப்பொழுது அந்த ஓர் மண்ணும் போய்விடுகிறது துவைக்கின்ற பொழுது, அந்த ஓர் மண் போகின்ற பொழுது அழுக்கையும் சேர்த்து கொண்டு போய்விடுகிறது. இதே போலதான் ஆணவமாகிய மலத்திற்கு நீக்கத்திற்காக மாயை அங்கே ஒரு நீக்குகின்ற ஒரு கருவியாக பேருதவி செய்யப்படுகிறது. இதான் ரொம்ப முக்கியமான பகுதி. மாயை மலம் அல்ல, அது உயிர்களுக்கு விளக்கம் தர உதவுகின்ற ஒன்று. ஆகையினால் இது பின்னால் இதற்கு விளக்கம் வருகிறது. ஆகையினாலே அந்த மாயையில் அமுழ்த்தப்படுகிறது. இதிலே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பது, அருளல் என்பது அவனுடைய அறக்கருணையை காட்டுகிறது. மற்றையெல்லாம் தேவையோ என நினைக்கின்றோம். அது உயிர்களுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்பது பிறவி துன்பத்தை தான் கொடுக்கிறது என நினைப்போம். இல்லை, அது உயிர்கள் மேல் இருக்கின்ற கருணையினால் அது செய்யப்படுகின்றது. அந்த செயல் எதற்காக செய்கிறார்? தன் பொருட்டு அல்ல. இதைத்தான் போற்றி பவருடைய அடுத்தார் பொண்ணு குறிப்பிட வருகிறார். சிவபிரகாசத்திலே சொல்லுகிறார், போற்றலரும் அருள் அருளே அன்றி மற்ற புகன்றவையும் அருள் ஒழிய புகழ் ஓனாதே. அருளல் தவிர மற்ற படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தலை மறக்கருணை என்று நினைத்து விடாதே. அதுவும் உயிர்கள் மேல் இருக்கின்ற ஒரு கருணையினாலே அது நிகழ்கிறது. இப்போ ஒரு துணி ஒன்று இருக்கிறது, அந்த துணியிலே அழுக்கு இருக்கிறது. அந்த அழுக்கினை நீக்குவதற்கு ஒவ்வொரு மண் சேர்க்கப்படுகிறது. அப்பொழுது அந்த வண்ணான் அந்த துணியினை வெடுக்கின்றான். அது லேசான அழுக்கு இருந்தால் ஒரு நான்கைந்து முறை ஒலித்த பின்பு அதை அப்படியே கசைக்கு பிழிந்து விடுவான். அழுக்கு நீங்காத பொழுது திரும்ப 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 அடிப்பான். எனவே அழுக்கினுடைய ஒரு தன்மையை வைத்து மீளவும் 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 அது ஒலிக்கப்படுகிறதோ, அதே போல உயிர்களுடைய ஆணவ மரத்தினுடைய தன்மை, அதனுடைய வன்மையை பற்றி அந்த மலம் நீங்கும் வரை இறைவன் பிறப்பு இறப்பை கொடுத்துக் கொண்டே இருப்பான். எனவே திரும்ப திரும்ப ஒலிப்பது என்பது துணியாகிய ஆன்மா மீது கொண்டிருக்கின்ற வெறுப்பன்று. அந்த துணியிலே பற்றி இருக்கின்ற அழுக்கு, அந்த ஆன்மாவை பற்றி இருக்கின்ற ஆணவமலமாகிய அழுக்கு நீங்குவதற்கு. ஆகையினாலே இந்த செயல் எல்லாம் உயிர்கள் மேல் வைத்த ஒரு கருணையினால் அது நிகழ்கிறது. அதை நான் அந்த செயலை செய்கின்ற பெருமானை வணங்குகின்றேன் என்று சொல்லி காட்டுகிறார். ஆறாவது கன்னியிலே இருந்து பதிமூன்றாவது கன்னி வரை அருமையான ஒரு பகுதி. நம்முடைய உயிரை பற்றி இருக்கின்ற இந்த ஆணவமலம் எப்படி இருக்கிறது என சொன்னால், அங்கே நெல்லிலே தோன்றிய உமியும் தமிழும் போல. உமி தமிழ் எப்பொழுது தோன்றியது? என்று நெல் தோன்றியதோ அன்றே உமியும் தமிழும் தோன்றியது. என்று ஆன்மா உண்டோ அன்றே அந்த ஆன்மாவிலே ஆணவமலம் இருக்கிறது. அது ஒரு உமானமாக சொல்லி காட்டுகிறார். அடுத்தார் கொண்டு சொல்கிறார், இந்த ஆணவமலம் உயிரை எப்படி பட்டிருக்கிறது? செம்பின் களிம்பு போல. செம்பினுடைய உண்மையான ஒரு ஒளியினை, பளபளப்பினை அதனுடைய களிம்பு கச்சு மறைத்திருப்பதை போல ஆன்மாவினுடைய அறிவை ஆணவமலம் மறைக்கிறது. அடுத்தாற்போடு எடுத்துக்கொண்டால் ஒரு சந்தேகம் ஏற்படும். இறைவனானவன் அட்டமூர்த்தத்திலே இருக்கிறான். பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், சூரியன், சந்திரன், ஆன்மா, இந்த ஆன்மாவிடத்து இறைவன் இருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் சிவமும் இருக்கிறான் என்று சொல்கிறீர்களே. உயிரை பந்தித்த ஆணவமலம் சிவத்தை பந்திக்குமா என்றால் பந்திக்காது. இதைத்தான் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்கின்ற கொடிக்கவியிலே விளக்கமாக உமாவிஸ்வாச்சாரியர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு ஒரு உமானம் சொல்லுகிறார். நம்முடைய சைவத்திலே எப்பொழுதுமே கடல் என்பது ஆகாயத்தை குறிக்கும். இந்த வியாபகமா இருக்கின்ற அந்த ஆகாயத்தின் கீழே உப்பு நீர் இருக்கிறது, கடல் நீர். அதிலே இந்த உப்பு என்பது கடல் நீரை பந்தித்திருக்கிறது. ஆனால் இரண்டையும் அடக்கி இருக்கின்ற ஆகாயத்தை அந்த உப்பு பாதிப்பது இல்லை. எப்படி அந்த உப்பு நீரை மட்டும் பந்தித்து ஆகாயத்தை பந்தியாமல் இருக்கிறதோ, அதே போல ஆழமான உயிரைத்தான் பந்திக்கும், சிவத்தை பந்திக்காது என்று அங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டு விட்டது. அதைத்தான் இங்கே முந்தொற்ற நெல்லுக்கு உமுதவிடு நீடு செம்பில் காளிதமும் தொல்லை கடல் தோன்ற தோன்றவரும் எல்லாம் ஒரு உடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டால். இப்படி எப்படி ஆன்மாவை அந்த ஆணவமலம் பந்தித்திருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். முந்து உற்ற நெல்லுக்கு உமி தவிடும், உண்டான நெல்லில் உமி தவிடு இருப்பதை போலவும் நீடு செம்பில் காளிதமும் ஒளிமிக்க செம்பில் கழிவு போலும் தொல்லை கடல் தோன்ற தோன்ற உவரும் பரமையான கடல் வியாபித்து நிற்க கடல் நீரில் தோன்றியிருக்கின்ற உப்பும் எல்லாம் ஒரு குடை ஒப்பாய். இப்படியெல்லாம் உவமையாக சொல்லப்படுகின்ற இவைகள் தான் உள்ளவாறு உண்டாய். தான் உள்ளவாறு, தான் என்பது சிவத்தை குறிக்கிறது. சிவம் எப்படி நித்தியமாக இருக்கிறாரோ, இதே போல ஆணவமரமும் நித்தியமாக இருக்கிறது. சிவத்தை போல் அழியாது, எப்படி உண்டாய் தானும் அழியாமல் நின்று அருவமாய் அருவப்பொருளாய். ஆணவமரம் என சொல்லக்கூடியது ஒரு அருவப்பொருள், கண்ணிலே புறப்படாது. எவ்வுயிரும் மார்த்து எல்லா உயிர்களையும் பந்தித்திருக்கிறது. இந்த ஆணவமரம் என சொல்லக்கூடிய எல்லா உயிர்களையும் பந்தித்திருக்கிறது. சரி, இந்த ஆணவமரத்தை பந்தித்திருக்கிறதே, அதனால் என்ன நிகழ்கின்றது? உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதாவது நம்முடைய நாகம் இருக்கிறது, இந்த நாகப்பாம்பின் உள்ளே மணி இருக்கிறது. இது நம்முடைய நூல்களிலே, எண்ணற்ற நூல்களிலே இந்த செய்தி சொல்லப்படுகிறது. திருவிசைப்பாவில கருவூர் தேவர் திருவிடைமருவர் பதிகத்தில் மணி உமிழ் நாகம் மணி உமிழ்ந்து இமைப்ப மறுவிடம் திருவிடை மருவியன்பான். நாகமானது மணியை உமிழ்ந்து அந்த ஒளி எங்கும் இமைத்து ஒளி பரவி இருக்கிறது என சொல்லி காட்டுகிறார். எனவே நாகத்தின் உள்ளே மணி இருக்கிறது. மணியை நாகமானது தன்னுள் அடக்கி வைத்திருப்பதை போல, முதல் உபமானத்தை சொல்றார், அடக்கி வைத்திருப்பதை போல ஆணவ மலமானது உயிரின் அறிவை அடக்கி மறைத்து வைத்திருக்கிறது. அடுத்தாற் போன்று எடுத்துக்கொண்டால் விறகு, இந்த விறகானது தன்னுள் இருக்கின்ற அக்னியை மறைத்து வைத்ததை போல இந்த ஆணவ மலம் உயிரினுடைய அறிவை மறைத்து உள்ளே வைத்திருக்கிறது. அதை அடுத்த அவமானமாக அங்கே சொல்லி காட்டுகிறார். மாநாகம் உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் பெரிய பாம்பு ஒளியை உடைய விலை உயர்ந்த மாணிக்கத்தை அடக்கி வைத்திருக்கின்ற தன்மை போல. ஆனமலம் என்ன செய்கிறது? உரின் அறிவை அப்படியே அடக்கி உள்ளே மடக்கி வைத்திருக்கிறது. காட்டம் வன்னிதனை தானடக்கும் தகுதி போல விறகு அக்னியை தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற தன்மை போலவும் ஞானத்தின் கண்ணே மறைத்த கடியதொழில் ஆணவத்தால், ஞானக்கண்ணை அடக்கி மறைத்த கொடுந்தொழிலே உடைய ஆணவத்தால் எண்ணும் செயல் மாண்ட அதன் காரணத்தினால் உயிரினுடைய அறிவும் செயலும் ஒழிந்து எவ்வுயிர்க்கும் எல்லா உயிர்களுக்கும் உள்நாடி இச்சையை அறிந்து பார்த்து அந்த படானமாக கிடக்கின்ற அந்த உயிர் ஒரு க்ஷணத்திலே நினைக்கும், நாம் ஏன் இப்படி கிடக்கின்றோம் என்று ஒரு இச்சையை சுவாமி கூட்டுவார். அந்த இச்சையை அறிந்து பார்த்து கண்புலனால் காணாதார் தம் கை கொடுத்த கோலே போல், அப்பொழுது அந்த உயிருக்கு கண் தெரியாத ஒருவருக்கு ஒரு கோல் கொடுத்து உதவுவதை போல மாயையை கொடுத்து உதவுகிறார். ஒரு அழுகின்ற குழந்தைக்கு எது தேவை என்பதை அறிந்து பாலை கொடுப்பதை போல பாடானமாக கிடக்கின்ற இந்த உயிருக்கு மாயையை கொடுக்கிறார். எனவே குருடனுக்கு கோல் கொடுப்பதை போலும் அழுகின்ற குழந்தைக்கு பால் கொடுப்பதை போலும் நம்முடைய பெருமான் மாயையே கொடுத்து உதவுகிறார். இதை மாதவ சிவஞான சுவாமிகள் செப்பறை அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலே செம்புரு கடிம்பன அனாதிமலம் மூழ்கி இருள் சேரும் அலர்விழி என்னவே தெளிவு அற்ற கவலத்து அசைவற்று இருந்து மல சேட்டையால் குழவி குருடர் தம் பிணியினால் உற்ற பால் கோலை நோக்க. அழுகின்ற குழந்தை பாலை நினைக்கும், கண்தெரியாத அந்தவர் கோலை நோக்குவார். ஆக பால் கோலை நோக்க அவைதமை அழிப்பார் என்ன, நான் ஷார் கண்ம மாயையை விரும்ப நீ தந்திட சகலனாய் சுழல் கரங்கு பம்பரமெனது என்ன நீழ்பிறவி சுழுக்குள்ளே பட்டு உடல் பெரும் பாவியே. எனவே இந்த ஆன்மாவுக்கு அந்த நேரத்திலே என்ன செய்கிறார், ஒரு மாயையை கொடுத்து உதவுகிறார். இதே கருத்தினை திருவாவூர்தரை ஆதீனத்தை வெளியிடையாகிய உலகுடைய நாயனார் பிறப்பால் வைணவராக இருந்து திருவாவூர்தரை ஆதீனத்து மூன்றாவது பட்டத்திலே இருந்த அமரமான தேசிகர் சுவாமிகளை சந்திக்க சென்ற இடத்திலே ஈர்ப்புண்டு ஞானோபதேசம் பெற்று அப்படியே சுத்த சைவத்திலே திளைத்து நின்று நம்முடைய மூன்றாவது பட்டமாகிய அமரவான் தேசிகர் மேல ஒரு துதி பண்ணார். அது சைவத்தினுடைய உண்மைகள் எல்லாம் ஏற்றி சொல்வார். அவருடைய பேர் உலகுடைய நாயனார் நாயனார். அவர் களிநெடிலே செய்தார். அதனால இந்த நூலுக்கு உலகுடைய நாயனார் களிநெடில் பேர். அதிலையும் சொல்லுகிறார், தனவிலா மலத்தின் குருடனேற்கு பார்வையை மறத்து இருக்கின்ற அந்த குழந்தை போல் இருக்கின்ற ஆணாமலத்தின் மறைப்பினால் இருந்த அறிவு விளக்கம் பெறாத குருடனேற்கு ஒரு கோல் என உடலம்தான் கொடுத்து அறிவு விளக்கம் பெறமாட்டாத குருடனேற்கு ஓர் ஊன்றுகோல் என கருத்தகும் உடலினை கொடுத்து என்று சொல்லி காட்டுவார். ஆக இறைவனானவர் எப்படியெல்லாம் நமக்கு கைமாறு வேண்டா கடப்பாடோடு அவன் வலியை வந்து உதவுகிறான் என்று சொல்லி காட்டுகிறான். அப்படி உதவுமாறு கொடுத்து கண்புலனால் காணாதார்த்தம் கை கொடுத்த போலே போல் பொற்புடைய மாயை புனர்பின்கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து. பொற்புடைய மாயை விசித்திரம் நிறைந்த மாயாமலத்தை கூட்டும் முகத்தால் முதலாவது சூக்கும தேகத்தையும் பின்ன தூர தேகமாக தனு கரண பூண போகங்களையும் கொடுக்கிறார். அழகாக சொன்னார். இதனை மாயை என சொல்லக்கூடியதை சொல்லுகின்ற பொழுது பொற்புடைய மாவை விசித்திரம் நிறைந்த மாயை. நான் ஏற்கனவே கூறியபடி இந்த மாயை என்பது அது மலம் அல்ல, அது உபச்சாரத்திற்கு மலநீக்கத்திற்கு அது பயன்படுத்தப்படுகின்ற காரணத்தினாலே உபச்சாரத்திற்கு அதை மலம் என்று சொல்லுகிறோம். தீயை அணைப்பதற்கு திரையரங்குகளிலே வாளிலே நீர் வைக்கப்பட்டிருக்கும். தீயணைக்க பயன்பாட்டு இருக்கின்ற வைத்திருக்கின்ற அந்த வாளியிலே வாளியிலே தீ என்று எழுதியிருக்கும். வாளிக்குள்ளே தீ இல்லை, அந்த தீயை அணைப்பதற்கு அது உதவுகிறது. இதே போல ஃபயர் சர்வீஸ் எனக்கு சொல்லக்கூடிய தீயணைப்பு அந்த வாகனம் வருகிறதிலே தீ என்று எழுதியிருப்பார்கள். அது தீயா வருகிறது, தீயை அணைப்பதற்கு உதவுகின்ற வாகனம் என்று வரும். இதே போல மாயை, இந்த மாயை எப்படிப்பட்டது என சொன்னால் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இருட்டிலே கிடக்கின்ற குழந்தை ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் அறியாமல் இருக்கிறது. இதே போல கண்ணிலே பார்வை இல்லாமல் வெளிச்சம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். பார்வையிட்டு இருக்கின்ற அவர்களுக்கு கண் பார்வை இது எதுவுமே காண முடியாத கும் இருளிலே இருக்கின்ற ஒருவருக்கு ஒரு கைவிளக்கு கொடுத்து உதவுவதைப் போல மாயை உதவுகிறது. மாயை என்பது ஒரு கைவிளக்கு, ஒன்றுமே அறியாது பார்க்க முடியாத நிலையிலே ஒரு உதவுகின்ற கைவிளக்கு போல மாயை ஏகதேச அறிவினை கொடுக்கும். அப்படி கைவிளக்கு கிடைத்த பின்பு சூரிய ஒளி வந்தால் எல்லாவற்றையும் நன்றாக தொடங்க காணும். அது சிவஞானம். எனவே இந்த கைவிளக்கு என சொல்லக்கூடியது எதுவுமே அறியாமல் கிடக்கின்ற அந்த உயிருக்கு கைவிளக்கு போன்று இந்த மாயை பயன்படுத்துகிறது. ஆகையினாலேதான் பொற்புடைய மாயை புனர்பின்கண் அந்த மாயையை வைத்துக் கொண்டு இந்த மாயை இவ்வளவு சிறப்புடைய இருக்கின்ற காரணத்தினாலே தான் உமாபதி சிவாச்சாரியார் எழில் மாயை என்றும் நம்முடைய இதையே போன்று நம்முடைய உண்மை விளக்கம் என்ற நூல்களிலும் திருவதியை மனவாசனம் கடந்தாலும் எழில் மாயை என்றும் சொல்லுவார். நம்முடைய சிவஞான போதத்தினுடைய உதாரண செய்யலே அதை வள்ளி என்று சொல்லி காட்டுவார். வள்ளி என்றால் இறைவனுக்கு பரிக்கிரக சக்தி. மாயை என்பது நம்முடைய சுவாமியினுடைய ஒரு பரிக்கிரக சக்தி. வேண்டுங்கால் அதை பயன்படுத்தி பக்குவம் அடைந்த பின்பு அதை தொழிற்படாமல் நிறுத்தி வைக்கிறார். ஆகினால் பொற்குடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றால் அந்த மாயை சேர்த்த காரணத்தினாலே அகங்காரம் அவகாரத்தினால் மனம் முதலாய் வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி மனம் காரணமாக நிகழ்கின்ற நன்மை தீமை என்ற வேறுபாட்டால் அந்த இரண்டு வினைகளையும் அந்த ஆன்மாவுக்கு காட்டி கை கொண்டு அந்த வினைகளை அந்த மாயில் அமிழ்த்த பின்பு அந்த வினைகளை அது செய்ய முற்படுகிறது. அந்த வினைகளை கை கொண்டு நம்முடைய இல்லத்திலே நாம் எரிக்கின்ற ஒவ்வொரு விளக்குக்கும் அங்கே கணக்கீடு செய்யப்படுகிறது. மீட்டர் நாம் கைபேசியிலே பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு நொடி பொழுதும் அங்கே கணக்கிடப்படுகிறது. அங்கே சிம்கார்டு எல்லாம் சேர்ந்தோறும் எதுவுமே வீண் போகாது. இதே போல இந்த ஆன்மா செய்கின்ற நல்வினை தீவினை இரண்டையும் அங்கே வைத்து அதை பின்தொடரும்படியாகவே செய்கிறார். கை கொண்டு அதை அழியாமல் மாயையிலே தங்கும்படியாக ஏற்றுக்கொண்டு அதனால் பிறப்பு ஆக்கி அந்த ஆன்மா செய்கின்ற புத்திபூர்வமான அபித்துபூர்வமான நல்வினை தீவினை ஆகிய இரண்டையும் கணக்காக வைத்து பிறப்பித்து மீண்டும் அறிவு காட்டும் வினை போற்றி அதற்கு ஏற்ற பிறப்புகளை கொடுத்து அந்த வினை காரணமாக அந்த வினைக்கு ஏற்ற பிறப்புகளை கொடுத்து நுகரும்படியாக தத்துவ கூட்டங்களோடு சேர்த்து ஞானத்தை கொடுக்கின்ற வினை போற்றி அவனது அருட்செயல் அந்த சிவச்செயல் என்னை காத்தருவதாக என்று சொல்லி காட்டுகிறார். இதுல இந்த அறிவிச்சை என்பது ஏற்பட்ட பின்பு அந்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப அங்கே என்ன செய்யப்படுகிறது, அங்கே உடல் கிடைக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி முதலாவது செய்த வினை முதலில் அனுபவிக்க வேண்டும், இரண்டாவது செய்த வினை இரண்டாவது அனுபவிக்க வேண்டும் என்பது இல்லை. ஒரு விவசாயி ஒரே நாளில் ஒரே சமயத்திலே ஒரே நாளிலே கீரை விதையும் போட்டான், கத்தரி விதையும் போட்டான், தென்னை கன்றையும் நட்டான், பனையும் அங்கே கன்றை நடுகிறான். ஆனால் கீரை 15 நாளிலே பயன் தருகிறது, கத்தரி 30 நாளிலே பயன் தருகிறது, தென்னை 5 வருடத்தில் பலன் தருகிறது, பனை 30 வருடத்தில் பலன் தருகிறது. ஒரே நாளில் விதைத்தல் என்பது இருந்தாலும் நடுதல் என்பது இருந்தாலும் பயன்பாடு காலத்தால் மாறுபடுகிறது. இதே போல வினைகள் எக்காலம் செய்தாலும் அது பக்குவம் வருகின்ற காலத்தில் தான் அதற்கு ஏற்ப உடலினை நம்முடைய பெருமான் கொடுக்கின்றான். ஆகையினாலே அந்த வினைக்கு ஏற்ப இந்த ஆன்மா உடலை பெறுகிறது. இதை நம்முடைய சோபாவசாரத்திலே தர்மபுர ஆதீனத்து குருமுதுவர் குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அழகாக குறிப்பிடுகிறார். சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாக சிவன் அருள் செய்தது என்றால் எய்தவனை நம் நாடியிரு. ஆகையினாலே நம்முடைய வினைக்கு ஏற்ப அங்கே நமக்கு பலன் கிடைக்கிறது, உடல் கிடைக்கிறது.